ஒரு பிரஜை ஒரு நாடு. அம்மா சிறுகதை தொகுப்பில் இருந்து பார்த்திபன் எழுதியது. வாசித்தளிப்பவர் இரா குணபாலன்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 மே 22 வடமராட்சியூர் அமைதியாக இருந்தது. விலங்குகளும் சத்தம் போடவில்லை. பாதை விளிம்புகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு உறக்கத்தில் இருந்தன. எந்த வீடும் வெளிச்சமாயிருக்கவில்லை. பாடசாலையில் இருந்து 3 வீடுகள் தள்ளியிருந்த அந்த வீடும் அமைதியாயும் இருளாயும் இருந்தது. வீட்டில் உருவங்கள் சத்தமில்லாமல் நடமாடின. பழகிப்போய்விட்டதால் இருளில் நடமாடுவதற்கு அந்த உருவங்கள் தடுமாறவில்லை. அம்மா, பயமா இருக்காம்மா? மிக மெதுவாக அந்த சிறுவன் பயப்பட்டான். பயப்படாத, ஒன்றும் நடக்காது. அவன் அருகில் இருந்த அம்மாவின் குரலும் கலக்கம் கலந்திருந்தது. கடிகாரம் பெரிதாக சத்தம் போடுகிறதோ என்று நினைக்க வந்தது. அப்பா அங்கே அம்மா, மீண்டும் மெரிதாக சிறுவனின் குரல் கேட்டது. அப்பா இப்ப வந்துடுவார். நேரம் நீளமாக போய்கொண்டிருந்தது. எங்கும் அமைதி, எதுவுமே அசையவில்லை. வீடுகளுக்குள் பதுங்கியிருந்த மனிதர்கள் எதையோ எதிர்பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். பயந்தார்கள், பயந்து வியந்தார்கள். பயமாயிருக்கம்மா, சிறுவன் மறுபடி பயப்பட்டான். சிறுவனுக்கு 10 வயசு இருக்கலாம். பெயர் கணேசமூர்த்தி. கணேசன் என்றுதான் கூப்பிடுவார்கள். 1ஆம் வகுப்பு வரை மட்டுமே ஒழுங்காக படித்திருந்தான். இராணுவ அட்டகாசங்கள் அவன் பாடசாலைக்கு போய் படிப்பதை தடை செய்திருந்தன. இதனால் அவனுக்கு பொது அறிவு போதுமானதாக இருக்கவில்லை. அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஏன் பயப்பட வேணும்? ஆருக்கு பயப்பட வேணும்? ஏன் ஆக்களை சாக கொள்ளுகிறார்கள்? எதுவும் அவனுக்கு தெரியாது. யாரும் அவனுக்கு இந்த விவரங்களை தெரிவிக்கவில்லை. தானாக அறிவதற்கும் வயது அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து பயம் ஒன்றைத்தான் அவன் பரிபூரணமாக அறிந்திருக்கிறான். கவனமா போ, ஆமிக்காரங்கள் வருவாங்கள். ஆமிக்காரங்களை கண்டா ஓடி ஒளி. ஹெலிகாப்டர் வந்தா மரங்களுக்கு கீழே போய் நில். ரோட்டில் ஆக்கள் ஒருத்தரும் இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போய் நில். பாடசாலைக்கு போகும் அல்லது வெளியே போகும் ஒவ்வொரு தடவையும் இப்படியான எச்சரிப்புகள், கவனங்கள், கவலைகள். எவ்வளவுதான் வீராப்பாக போனாலும் பாதையில் காணப்படும் அசாதாரண நிலைமையும் பெற்றோரின் எச்சரிப்புகளும் கணேசனின் பயத்தை உண்டாக்கிவிடும். உடனே திரும்பி வந்து விடுவான். இந்த பயம் சில நாட்களில் நிரந்தரமாகவே மனதை பற்றி கொண்டது. வீட்டில், பாடசாலையில், பாதையில், கடையில், படுக்கையில் எப்போதும் பயம், பயம், பயம். அந்த பயத்தினால் விசேஷ யாக்கிரதைகள். பழைய அம்புலி மாமா ரத்ன மாலாக்களில் தேவர் அசுரர் சண்டைகளை பற்றி கணேசன் எழுத்துக்கூட்டி வாசித்திருக்கிறான். ஆனால் இப்போது நடக்கும் சண்டை யாருக்கிடையில் என்பதை உண்மையாகவே அந்த சிறுவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமிக்காரங்கள் பொல்லாதவங்கள், ஆக்களை கண்டால் கட்டு போடுவார்கள், ஆக்களை கண்டபடி வெட்டுவாங்கள். இவை மட்டுமே கணேசனுக்கு தெரியும். ஆமிக்காரங்களின் கண்களில் படாமல் தான் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஆனால் இன்று வரை ஒரு ஆமியையும் அவன் தன் கண்களால் பார்க்கவில்லை. தங்களை பயப்படுத்துபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றே தெரியாதிருந்தது. புராண கதைகளில் வரும் அசுரர்களைப் போலவே ஆமைக்காரங்களின் உருவத்தையும் தற்காலிகமாக அவன் கற்பனை செய்து வைத்திருந்தான். திடீர் திடீரென தெருக்களில் சனங்கள் ஓடுவதையும் திடீர் திடீரென்று பிரேத ஊர்வலங்கள் போவதையும் வீட்டுக்குள் இருந்தவாறே கணேசன் பார்த்து கொண்டிருப்பான். அப்போதெல்லாம் அவனுக்கு பயமாக இருக்கும். நாங்கள் செத்துப்போவோமா? தனியே இருக்க பயந்து ஓடி வந்து அப்பாவையோ அம்மாவையோ கட்டிப்பிடித்துக் கொள்வான். உடல் நடுங்கும், வியர்க்கும். பிரேத ஊர்வலம் பார்த்த இரவு பயங்கர கனவெல்லாம் வரும். சில வேளைகளில் நித்திரையிலேயே கத்திவிடுவான். விழித்துக் கொண்டபின் தூக்கமே வராது. படிப்பில்லை, நண்பர்களுடன் விளையாட்டில்லை, வெளியே போய் வர துணிவுமில்லை, அனுமதியுமில்லை கணேசனுக்கு. கணேசனுக்கு சி என்றிருந்தது. வேலைக்கு போவதற்கு அப்பா வெளியே புறப்படுகையில் அவனுக்கு பீதியாயிருக்கும். அப்பா போகாதேங்கோ, ஆமிகாரங்கள் சுட்டு போடுவாங்கள் என்றொரு நாள் சொல்லி அம்மாவிடமிருந்து நன்றாக அடிகள் வாங்கிக் கொண்டான் சேனியன். வெளியில போயிட்டு எப்படிய சொல்றோம்? இதன்பின் கணேசன் வாய்விட்டு எதுவும் சொல்லாவிடனும் அப்பா வெளியே போகும் ஒவ்வொரு தடவையும் மனதுக்குள் பயந்து கவலைப்படுவான். அப்பா திரும்பி வரும் வரையும் வெளி கதவருகே காவல் இருப்பான். அவனை பயப்படாதே என்று சொல்லும் அளவிற்கு அம்மாவுக்கு தைரியமில்லை, அப்பாவுக்கு நேரமும் இல்லை. அப்பா அங்கே அம்மா, கணேசன் மறுபடியும் கவலைப்பட்டான். வந்துடுவார். அம்மா சுருக்கமாக பதிலளித்தார். எங்குமே நிசப்தம், அசாதாரண அமைதி. எல்லா வீடுகளிலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக பயந்து போயிருந்தார்கள், கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நேரம் போய்கொண்டிருந்தது. கணேசன் மீண்டும் ஏதோ கேட்க முயற்சிப்பதற்குள் அம்மா அவனை பேசாமல் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு காதை கூர்மையாக்கினாள். தூரத்தில் மிக மெலிதாக அந்த சத்தம் ஆரம்பித்தது. எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட சத்தம். அம்மா பரபரப்பானாள். கணேசனை ஒரு கையில் இறுக்க பிடிச்சாள். இருளில் அங்குமிங்கும் மோதியபடி வெளிக்கதவை திறந்து ஓடினாள். கணேசனும் இழுபட்டான். வேலியோடு இருந்த வேப்பமரத்தின் அருகே வெட்டப்பட்டிருந்த பதுங்கு குழிக்குள் அம்மா குதிக்க தொடர்ந்து கணேசனும் விழுந்தான். மெதுவாக முனகினாள். நோகுதா? அம்மா பரிவோடு கேட்டாள். முழங்காலில் வந்திருந்த சிராய்ப்பு காயத்தை கைகளால் தடவியபடியே இல்லை என்றார். சிறிது நேரத்தில் காதை செவிடாக்கும் ரீங்காரம், ராட்சத பறவைகள் மிக தாழ்வாக பறந்து திரிந்து குண்டு முட்டைகள் போட்டன. அக்கம் பக்கத்து வீடுகளில் ஆட்கள் பரபரப்பாயோடும் சத்தங்கள், பதுங்கு குழிக்குள் குதிக்கும் சத்தங்கள், திடீர் திடீரென பெரிய சத்தங்களுடன் நிலம் அதிர்ந்தது. கணேசன் பயத்துடன் அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டான். கண்ணை பறிக்கும் வெளிச்சங்கள், யார் யாரோ அழும் சத்தங்கள், மீண்டும் மீண்டும் வெடி சத்தங்கள், நில அதிர்வும். கணேசன் கண்ணை மூடிக்கொண்டான். அப்போது பயம் இன்னும் அதிகரிக்க உடனே கண்களை திறந்து கொண்டான். நேரம் போய்கொண்டிருந்தது. இருள் முற்றாக பரவியிருந்தது. காலில் ஊர்ந்த ஏதோ ஒன்றை கணேசன் உதறினான். பூச்சியோ, மட்டத்தேளோ, பாம்பும் வருமோ? எதற்கும் பயப்படலாம், பயப்படாமல் இருக்கவே முடியாதா? வியர்வையில் மண்ணொட்டி உடம்பு முழுவதும் பிசுபிசுத்தது. கற்கள் குத்தி கால் வலித்தன. நன்றாக இருக்கவும் முடியாமல் அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 1987 மே 23 பதுங்கு குழி. வெளிச்சம் தயங்கியபடி பிரவேசித்தது. தூங்காத கண்களுடன் கணேசனும் அம்மாவும் கூசினார்கள். அப்பா அங்கே அம்மா, அன்றைய முதல் கேள்வியை கேட்டான் கணேசன். மாமா வீட்டில நின்றிருப்பார், இன்றைக்கு கட்டாயம் பெறுவார். மகனுக்கு சமாதானம் சொன்னாலும் அவர் எங்கே என்ற கேள்வி அவளை கலங்க வைத்தது. வீட்டுக்கு போவோமா கணேசன் கேட்டான். கொஞ்சம் பொறு என்று அம்மா காதை கூர்மையாக்கி கொண்டாள். வித்தியாசமான சத்தங்கள் எதுவும் கேட்காததால் எழும்பு போவோம் என்றாள். முதலில் அம்மா பலமுறை சறுக்கியபின் வெளியே வந்தாள். சற்று தூரத்தில் குவியல்களாக கிடந்த கடதாசிகள் அவளை கவர அவற்றை நோக்கி போனாள். அம்மா என்னை தூக்கி விடுங்கோ, கணேசன் பதுங்கு குழிக்குள் இருந்து குரல் கொடுத்தான். குவியல்களில் இருந்து ஒன்றை எடுத்து பார்த்த அம்மா திடுக்கிட்டாள். நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியே நடமாடுவோர் சுடப்படுவர் என்றும் சுத்தமான தமிழில் எழுதப்பட்டிருந்தது. மறுபடியும் வானத்தில் ஆரவாரம், விமானங்கள் தெரிய ஆரம்பித்தன. அம்மா திரும்பவும் பதங்கு குழிக்குள் இறங்கினாள். என்னம்மா, கணேசன் பதட்டத்தோடு கேட்டான். ஒரு தரையும் வெளியில திரிய வேண்டாம், கண்டா சுட்டு போடுவாங்களாம். கணேசனுக்கு ஏனென்று கேட்க தெரியவில்லை. இருவரும் அப்படியே இருந்தார்கள். விமானங்கள் வந்தன, குண்டுகள் போட்டன, பறந்து போயின. விமானங்கள் வந்தன, குண்டு போட்டன, பறந்து போயின. 1987 மே 24 பதுங்கு குழி. கணேசனும் அம்மாவும் சோர்ந்து போயும் களைத்து போயும் இருந்தார்கள். தூங்காத கண்கள் சிவப்பாயிருந்தன. எறும்புகள் கடித்ததால் உடம்பில் ஆங்காங்கே பரவலாக மேடுகள் உண்டாகியிருந்தன. கணேசன் கொட்டாவி விட்டான். இது எத்தனையாவது என்று அவனுக்கு மறந்து போய்விட்டது. அவனுக்கு பசித்தது, மிகவும் நன்றாக பசித்தது. தலையை சுற்றியது, தூக்கம் வந்தது. இவை எல்லாவற்றையும் மீறி பயம் நிறைந்திருந்தது. அம்மாவுக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது. அவன்தான், என்ன செய்ய முடியும்? வெளியில் போக சுட்டு கொண்டு விடுவார்களே. கபச வாகனங்களின் இடைச்சில் கூட மிக துல்லியமாக கேட்டது. இராணுவம் அருகாமையில் வந்துவிட்டதை அவள் அறிந்து கொண்டாள். யுத்த ஆரவாரம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தன. இராணுவத்தின் பிடிக்குள் தாம் சிக்கிக் கொண்டதாக எல்லோரும் அனுமானித்துக் கொண்டார்கள். கணேசனுக்கு பசி வயிற்றை பிராண்டியது, உடம்பெங்கும் எரிந்தது, தலை சுற்றியது. அம்மா அவனை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். பகல் போய் இரவு வந்தது. அவர்கள் அப்படியே இருந்தார்கள். 1987 மே 25 பதுங்கு குழி. வெடிச்சத்தங்களுடன் வெடிந்தது. கணேசன் சுருண்டு படுத்திருந்தான். கண்கள் அரைகுறையாக மூடியிருந்தன. அம்மா அவனை பரிவுடன் தடவினாள். உடம்பு மிக வெப்பமாக இருந்தது. நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அங்கும் அதே வெப்பநிலைதான். காய்ச்சலா? அவன் தலையை தூக்கி மடியில் வைத்தாள். என்ன செய்யுது ராசா? பசிக்குதம்மா. கணேசன் மெலிதாக முனகினான். அம்மா கொஞ்ச நேரம் ஜோசித்தாள். அவனை மெதுவாக தூக்கி மெதுவாக மண்ணில் படுக்க வைத்துவிட்டு பதுங்கு குழியில் இருந்து வெளியே வந்தாள். யாரும் இல்லை. வேகமாக வீட்டினுள் ஓடினாள். சமையல் அறையில் புகுந்து சாப்பாடு தேடினாள். அகப்பட்டவற்றை எடுத்துக் கொண்டாள். படுக்கை அறையில் புகுந்து பரபரப்பாக தேடினாள். கொஞ்ச தாமதத்தின் பின் டிஸ்பிரின் அகப்பட்டது. எல்லாவற்றுடனும் வெளியே வரும்போதுதான் அவள் கவனித்தாள். சின்ன இடைவெளிக்கு அப்பால் நீட்டிய துப்பாக்கிகளுடன் இராணுவம் வந்து கொண்டிருந்தது. கணேசனுக்கு நாவரண்டது. தலை பாரமாக இருந்தது. அம்மா என்று முனகினான். சிரமப்பட்டு தலையை தூக்கி பார்த்தான். அம்மாவை காணவில்லை. அம்மா என்று கூப்பிட்டான். அவனுடைய குரல் அவனுக்கே கேட்கவில்லை. கண்கள் நன்றாக திறக்க முடியவில்லை. உடம்பு முழுவதும் கொதித்தது. சில எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. அம்மா எங்கே? அவனுக்கு பயமாகவும் கவலையாகவும் இருந்தது. அம்மாவுக்காக காத்திருந்தான். அம்மா வரவில்லை. அம்மா எங்கே? பயம் அவனை கலவரப்படுத்தியது. அம்மாவை ஆமைக்காரன் பிடிச்சு கொண்டு போட்டானோ? இனி நான் தானே, அடுத்ததா என்ன தானே பிடிப்பாங்கள்? பிடிச்சா சுட்டு போடுவாங்களோ? பயம், பயம். அழுகையும் வந்தது. இந்த இடம் போதுமான பாதுகாப்பாக இல்லை என்று கணேசன் நினைத்தான். வெளியில் போகலாது, அங்கு கட்டாயம் ஆமிக்காரங்கள் நிற்பாங்கள். அப்ப என்ன செய்யலாம்? இன்னும் கீழே ஆழத்திற்கு போக வேணும், நல்ல ஆழத்திற்கு போக வேணும். கணேசன் தன்னை சுதாகரித்துக் கொண்டான். சின்ன கைகளால் மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். தலை கனத்தது, கண் எரிந்தது, பசித்தது. ஆனாலும் கணேசன் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தான். அவன் தப்பியாக வேண்டும். சின்ன கைகளில் மெல்ல மெல்ல இரத்தம் கசிந்தது.
நீங்கள் கேட்டது சிறுகதை ஒரு பிரஜை ஒரு நாடு. அம்மா சிறுகதை தொகுப்பில் இருந்து அந்த சிறுகதையை வழங்கினோம். எழுதியவர் பார்த்தீபன். வாசித்தளித்தவர் இரா குணபாலன்.